படிப்படியாக வந்து நம்ம வந்து நேரமாகவே பதித்தா பதித்தனா ரொம்ப கீழ்நிலையில் இருக்கணும்னு தான் உணரும். நம்ம மேலையில் இருக்கணும், ஆனால் நமக்கு தகுதி இல்லைன்னு நமக்கு நாமே ஒரு உறுதியான மனதில் இருந்த பின்னாடி பகவானோட பாத தரிசனத்தை வந்து பக்தர்கள் அதை வந்து முதல் சொல்கிறார். ரெண்டாவது வந்து பகவானை வந்து அவரோட முழுசு தியானம் பண்ண முடியாத மட்டும் ஒரு உருவத்து மேலே தியானம் வரும். அருவவாதிகளுக்கு வந்து நம்ம உருவத்தை நம்பாத நாடி அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் மனசை உருளைப்படுத்துறது. ஆனால் பகவானை வந்து சுலபமாக ஒருத்தர் வந்து உருளைப்படுத்தலாம் பாதத்தை தியானம் பண்ணுற நாடி இதனால். அதே மாதிரி இதில் வந்து பகவானோட பாதங்களை தியானம் பண்ணுற நாடியும் அவர்கள் மனசில் நம்ம வந்து நினைக்கிற நாடியும் படிப்படியாக எல்லா யோகங்களோட முழு பலனும் பெற முடியும்னு சொல்கிறார். பக்தி யோகத்தில் முன்னேறும் பொழுது சேக்கம் முறையில் பெறப்பட்ட பொருள்களே அனைத்தும் படிப்படியாக மறைந்து விடுகின்றன. முழுமுதற் கடவுளின் தாமரை பாதங்களை தியானிப்பதே இம்முறையின் முதல் படியாகும். முன்னாடி பகவானோட பாதங்கள் முதல் மனதான் முதல் சொல்வது அதை விட்டுட்டு பாதங்கிற மாதிரி ஏராளமாக தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாவனை வந்து பகவானோட ரூபம்னு சொல்லப்படுது. முதல் காண்டங்கள் வந்து பாதங்கள் வந்து ரெண்டு காண்டங்கள் அது முகம் வந்து பத்தாவது காண்டம்னு சொல்லிடுது. முன்னாடி பகவானை வந்து எப்படி தரிசனம் செய்யும்போது பாதத்துலேருந்து தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பக்தர்களும் பாகவதத்தை முதல் ரெண்டு காண்டங்களை படித்து பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காண்டமாக படித்து அதை பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் பத்தாவது காண்டம் போகணும்னு சொல்கிறார். இல்லைன்னா அதை வந்து பக்தியில் முழுமை கிடைக்காது. தியானம் பண்ணுறது வந்து எப்படி உருவத்தில் தியானம் பண்ணுறோமோ அதேமாதிரி பகவான் ரூபத்துக்கு சமமான பாகவதத்தை படிக்கும் முறையும் பிரபுபாத பேரலில் கம்பேர் பண்ணிட்டு போகிறாரு. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிவிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக பத்தாம் காண்டத்தில் அது பிரபுபாத சொன்ன ராசலியில் சொல்கிற அஞ்சு அத்தியாயங்களை மட்டும் வேகமாக எடுத்து படிக்கக்கூடாது. காரணம் வந்து பக்கப்படாத நிலையில் நமக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் அதனால் நம்ம அதில் வந்து விடுபடவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கு. மேலும் பகவானோட எல்லா திருவிழாக்களும் கட்டுப்பாடும் ஊக்கமும் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் புரிஞ்ச பிறகு அந்த இதுக்கு போனால் புரியும். ஏன்னா புரியாது அச்ச குழந்தைக்கு எப்படி குடும்ப வாழ்க்கை புரியாது அதே மாதிரி பக்குவப்படாத ஒருத்தருக்கும் பகவானோட பக்கத்தை காண்டு புரியாது. ஏன்னா அவங்க மனம் ஜட வாழ்க்கையில் முங்கியிருக்க நாடி பகவானோட லீலையும் ஜட வாழ்க்கையாக தெரியும். அதனாடி டோட்டலி அவங்க நாசம் அடைகிறாங்கன்னு பாதை சொல்கிறாரு. நிறையா பேர் அந்த மாதிரி சரியாக ஃபாலோ பண்ண நாடி நாசம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதம் வந்து மிக முக்கியமான பக்தி யோகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ் சொல்கிறார். ஜடச்சூழ்நிலையிலிருந்து தூய பக்தித்து நீ படிப்படியாக முன்னேறினால் ஜடச்சூழ்நிலையிலிருந்து தானாக விடுதலை கிடைக்கிறது. பக்தி யோகத்தின் விளைவும் அனர்த்த நிவர்த்தி என்று அழைக்கப்படுகின்றன. அனர்த்தம்னா வேண்டாது நிவர்த்தினால் வந்து விடுபடும். நமக்கு வந்து பெரிய தடையாக இருக்கிறது பக்தியில் வந்து நம்மகிட்ட உள்ள வேண்டாத விஷயம் அனர்த்தம். அனர்த்தம்னா வேண்டாத விஷயம் அந்த விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு நீங்காத மட்டும் நமக்கு வந்து சதா நம்முடைய முன்னேற்றம் வந்து தடைப்படும். இந்த ஹடில்ஸுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க 400 ஹடில்ஸ் அந்த மாதிரி தடை ஓட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம முன்னேற்றத்தை பக்தி வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை செய்யும். அதுக்கு தான் அனர்த்தம்னு பேர். அன்னாடி ஒவ்வொன்றையும் நமக்கு தாண்ட தெரியணும் அது அடிபடாமல் இருக்க தெரியணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் தடை ஒருத்தர் ஓட தெரியாத ஒருத்தர் வந்து ஒவ்வொரு தடையிலும் உளுந்து கைகால் உடஞ்சி கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி திருப்பி அடிபடும். அந்த மாதிரி சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு தடை இருக்கும் தண்ணி இருக்கும் பள்ளம் இருக்கும் கைட்டு இருக்கும். இங்கே நம்ம தடை ஓட்டன்றது சிம்பிள் வெறும் இது மட்டும். ஆனால் தடை ஓட்டம் வந்து நிறைய கடைகள் இருக்கும் தடைகள் இருக்கும் அதில் உளுந்து கைகால் உடஞ்சிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி பக்தி வாழ்க்கையில் இந்த ஜட வாழ்க்கையிலேருந்து பக்தி பண்ணும்போது நிறையா மாநில முன்னேற்றத்துக்கு தடை அனர்த்தம்னு பேர். அதுதான் அனர்த்தம் வேண்டாத விஷயங்கள் வந்து நம்மளது உதாரணத்துக்கு போகும். காமம் பிரபுதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் இதெல்லாம் நம்மளை போட்டு டைப் பண்ணுறது கோபமும் மோகமோ லோகமோ பேராசை அந்நாடி பூராமே நம்மளை மாட்டுது. அதே மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பக்தி வாழ்க்கைக்கு முன்னேற விடாமல் பிடிச்சி இழுக்கிற நாடி ஆனால் அனர்த்தம் அளந்து நிவர்த்தி விடுபடும்போது ஒருத்தர் வந்து பக்தி வாழ்க்கையில் வந்து முடிச்சு அடங்கும் பக்குவமடைய முடியும். அன்னாடி பக்தி யோகத்தில் வந்து பல படிகள் இருக்கு. அதில் வந்து முக்கியமான படி வந்து அனர்த்த நிவர்த்தி. அதை பற்றி பிரபுபாதா இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா பக்தியில் வந்து பகவானை நினைக்கிற நாடியும் பொறுத்தர அனர்த்தங்கள் வந்து விடுபட முடியும்னு சொல்லிட்டு பகவான் தாமரை பாதங்களுக்கு அனுப்பதே முறை முதல் படியாக அவங்க அனர்த்தத்தை நிவர்த்தி கொண்டிருக்கு. அதில் வந்து பிரபுபாதா வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்கிறாரு, ஆத்மாக்களை மிகப்பெரிய அனர்த்தம் வந்து பாடுற வாசை. இது வந்து பல கோடி பிறவிகளை வந்து ஜீவனுக்கு உள்ளது. ஜீவன்னா உயிர். இந்த உயிர் வந்து நம்ம இன்னைக்கு மனுஷ பிறப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பிறவு எடுக்கணும்னு நமக்கும் தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பாடல் ஆசை இருந்தனால அது பெரிய பங்கு. அது வந்து இந்த ஆசை வந்து பகவான் அடையிறதுக்கு பெரிய தடையாக இருக்கு. காரணம் வந்து ஏன்னா இதில் வந்து உடனே எல்லாம் சுயநலத்துக்கு முதல் நேரம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது பக்தியை முழுமையாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பக்தியை கொண்டு வரும்போது அதில் வந்து பக்திக்கு தடையாக நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் பிரபுபாதா சொல்கிற மாதிரி இப்பாளர வாசை படிப்படியாக வளர்ச்சி அடைகிறது. எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைகிறதுன்னா, முத கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடல, ஒரு வீடு வேணும், அப்புறம் அதுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல் படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை தேடணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்கணும், பேரம் பேத்தி பார்க்கணும், அவங்களுக்கு பேரம் பேத்தியை வளர்க்கணும், அந்த மாதிரி எல்லையற்ற தேவைகள் வந்து வளர்ச்சி அடையும். அது பூராமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஜட கடமைகள் அதிகமாகும் பொழுது ஆன்மீக கடமைக்கு நேரம் இருக்காது, பாவனை சிந்திக்கவும் நேரம் இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்கும் காலையில் எந்திரிச்சவனே 6 மணியிலிருந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பவும் இதமும் குடும்ப பிரச்சனையில் முங்கி தான் கிடக்கிறாங்க. கிராமம் தப்பிச்சிச்சு. இப்போ கிராமம் அதை விட மோசமாக, ஏன்னா 20-25 கிலோமீட்டர் தள்ளி அனுப்புகிறாங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு. அதனால அதுக்கு பாடாப்படாமல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இது பண்ண அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்க, ஆதார் கார்டு வாங்க, ஆதார் கார்டுக்கு என்னென்னலாம் அழைகிறாங்க ஆதார். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்து இந்த உடம்பு வந்து இந்த ஈடுபடுற நாடி இத்தனை பந்தமும் வருது. அதனால ஆனால் இந்த பந்தம்லாம் இத்தனை ஆதார் கார்டு, இத்தனை கேஸ், இத்தனை இது எல்லாமே இந்த உடம்பு முடிஞ்சவனே கவர்மெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுது. யார் மேலே கேஸ் போடும்? இந்த உடம்பு இருக்கிற மட்டும்தான் உடம்பு மேலே கேஸ் பண்ணலாம், உடம்பு அடையாளத்தை பிடிக்கலாம். இல்லைன்னா பெரிய பெரிய கிரிமினல் கேஸ், 100 கேஸ் இருந்தால் கூட ஒருத்த மேலே செத்து போனால் அது மேலே யாருக்கு மேலே கேஸ் போடணும்? அது பகவான் தான் ஒழுங்காக கேஸ் போட முடியும். ஏன்னா அவர் வந்து இயற்கை நீதிபதி. ஆனால் சாதாரண மனுஷனாக முடியாது. அதனால பிரபுபாதா வந்து படிப்படியாக விரிவடைகிறது, வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்கிறதுல ரொம்ப அர்த்தம் இருக்குது. அன்னாடி கட்டடம், வீடு, குழந்தை, நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் இந்த கல்யாணம், அப்பா இன்னைக்கு அந்த கல்யாணம்னா அந்த ட்ரெயின் பூரா பார்க்கலாம், பஸ்ஸு பூரா பார்க்கலாம், எங்கேருந்து எங்கெங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஒத்தசுரா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சியிலேருந்து நான் அந்த நடத்தின திருநெல்வேலியிலேருந்து மதுரை திருநெல்வேலி ட்ரெயின் ஏறினேன். அந்த பக்கத்தில் உட்காந்து சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் வந்து 3 கல்யாணம் திருச்சியில் இருக்குது, 1 கல்யாணம் திருநெல்வேலி. நான் திருநெல்வேலி வந்துட்டேன், என் ஒய்ஃபு 3 கல்யாணம் திருச்சியில் அட்டன் பண்ணிடுறாங்க. என்னன்னா தெரியல, அதுக்கடையில் ஒருத்தர் சாவு இருக்கு, அதையும் போய் விசாரித்து பண்ணுறோம். அப்படி அந்த மாதிரி டோட்டலாக எல்லையற்ற பந்தங்கள், அந்த மாதிரி கடமைகள் பொறுப்பும் நிறையா இருக்குது. முந்திலாம் எனக்காக திருநெல்வேலியில் வந்து அட்லீஸ்ட் இந்த வழக்கம் முடிஞ்சு நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி யாராவது இறந்து போட்டால் சொந்தக்காரங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னா நான் வரணுமான்னு கேட்பேன். நீ கல்யாணம் ஆகலை இல்லை அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி முக்கியமாக வந்து கல்யாணம் ஆகலைன்னா ஃப்ரீடம்னு அப்போவே இருக்கு. அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓவிட்ட பதினஞ்சனுக்கு நான் வரமாட்டேன், ஓவிட்டு இதுக்கு நான் வரமாட்டேன், அதுக்காக பயந்து இருக்க முடியும், உன் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், இந்த மாதிரி என்னமா சொல்லிடுவாங்களோ எப்படியா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஏகப்பட்டது பிரபுபாதா சுருக்கமாக ஒரே லைனில் சொல்லியிருக்காரு. வீடு, பிள்ளைகள், நண்பர், உறவினர், செல்வம், இதெல்லாம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் ஆணவங்க, ஆஹா நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு பிரியா சொந்தக்காரன், இவ்வளோ பெரிய குடும்பம், இவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி பெரிய இது ஒரு பக்திக்கு எங்கே இடமே இருக்காது. நம்ம வச்சுருக்க இத்தனோண்டு சொத்துக்கும், இத்தனோண்டு வீட்டுக்கும், இத்தனோண்டு இதுக்கும் ஆணவம் தான் தலையெடுத்து நிற்கும். நான் எவ்வளோ பெரிய ஆள், பக்தி சித்தாந்த சர சித்தார்த்து சொன்ன மாதிரி அந்த தவளை 50 பைசா காயின் வச்சுக்கிட்டு யானமெல்லாம் தாண்டி நிற்கிது. நான் வந்து பெரிய பணக்காரன், 50 பைசா புது காயின் வச்சுருக்கேன், நீ வந்து என்ன தாண்டி போகிறாரு நில்லு அப்படின்னு. அதை அந்த தகப்பன் ஞானத்தால் வந்து மேலே வச்சு நசுக்கிட்டு போ, அதே மாதிரி இவனோட ஆர்ப்பாட்டம்லாம் ஒரு நொடியில் மறைஞ்சு போயிடும். சாவு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். இந்த மாதிரி என்ன ஆணவம் என்ன இருந்தாலும் ஒன்றும் நிலைக்கிறது இல்லை. அந்த மாதிரி முக்கியமாக அடுத்த ஸ்டெப்பு ஆணவத்தை வரவழைக்குதுன்றார். இந்த ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு மனுஷனுக்கு ஆணவம் வேறு. இவ்வளவு நான் பெரிய அளவுக்குள்ள பெரிய இது, எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் நொடியில் கண் மூடி கண் திறக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போயிடும். அதுதான் பிரபுபாதர் கடல் நுறைய சொல்கிறார். கடல் நுறைய எப்படி அந்த வேகத்தில் காணாமல் போதும், அதே மாதிரி எல்லாமே நொடியில் காணாமல். இவ்வளோ ஆணவம் வந்துச்சுன்னா பாசிக்க பொய்யான நான் தான் எல்லாத்துக்கும் தலைவர், நான் தான் சொல்லி அண்ணாடி பக்தி வந்து இன்னும் தொலைதூரத்துக்கு விலகி போடுது. முதல் ஆசை நாடி விலகி போகுது பகவானை நினைக்கல, அடுத்து நிறைய ஜடபங்களை சேர்க்கிற நாடி அத்தியாகாரா நிறைய சேர்க்கிற நாடி அதனாலே விலகி போகுது. அதுக்கடுத்து ஆணவம் தலை இருக்கிற நாடி சுத்தமாக ஒதுங்கி போகுது. ஏன்னா பகவானை சுத்தமாக மதிக்காமல் நம்முடைய இருக்கிற சின்ன சொத்துக்களையும் சின்ன செல்வாக்கையும் வச்சுட்டு நம்ம ஆணவத்தில் உச்சத்தில் இருக்கிற நாடி பகவான் வந்து தொலை தூரத்துக்கு போயிடுவார். அது வந்து இந்த வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற நாடி இந்த முதல் பிரச்சனை வந்து அதான சொல்கிறாரு. அடுத்து வந்து பிரபாதர் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஒருத்தன் வந்து கட்டுண்ட ஆத்மா பல தோற்றங்களில் பாதரவாசிகள் வெறிபடி தலைகிறான். பௌதிய விருப்பங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு விடுபட்டலாம் என்பதை தன்னிடமான உடலவர் ஆசையினாலும் நான் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பாலில் தண்ணி எவ்வளோ அளவுக்குன்னு கலக்கிற கதை என்ன மீட்ரு லாக்டோமீட்டர் அந்த மாதிரி பால் மணின்னு சொல்லுவாங்க தண்ணியில் பால் மணி பால் எவ்வளோ தண்ணி. அதே மாதிரி ஒருத்தன்ட்ட வந்து எவ்வளவு பக்தியில் நெருங்கி இருக்காமல் உலக விஷயத்துக்கு வெளியிருக்கான்ற பக்கம் வந்து அவனோட மெஷர்மெண்ட் வந்து அவன் சொல் செயல் எண்ணங்கள்லேருந்து காம உணர்வு எவ்வளோ விலகி இருக்குன்னு பார்க்குறவன். அந்த காம உணர்வு வந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கோ அதுதான் மெஷர்மெண்ட். ஏன்னா இருக்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேட்ரு. மிஸ் எல்லா மேட்ரும் ஈஸியாக அவங்களாடி வெளியே வந்துட முடியும். இப்போ நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டிலேயே மாமிசம் விட்டுறலாம், அதே மாதிரி போதைப்பொருள் விடுறதும் விட்டுறலாம், அதே மாதிரி சூதாட்டமும் விட்டுறலாம். ஆனால் இதுதான் கஷ்டம். பிரபுபாதா வந்து ஆரம்பத்தில் டீச்சிங் பண்ணப்ப அமெரிக்காவில் டிவோடிஸ்லாம் கேட்குறாங்க, பிரபுபாதா நாலு கண்டிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாலில் மூணு இருக்கட்டும் ஒன்று மட்டும் ரிலாக்ஸ் பண்ணியிருங்கன்னு கேட்குறாங்க. எதுன்னா அந்த காமம் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தீங்கனாடி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது தகாத காமம். பிரபுபாதா வந்து நீ கல்யாணம் பண்ணி உருப்படியாக வாழுன்றாரு. ஆனால் முடியாது, ஒரு கல்யாணத்தில் ஒரு இதில் இருக்க முடியாது எங்கள் நாடி மனங்கள் தான் அளவாயிடும். ஆனால் இதை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க பிரபாதர். பிரபாதர் சொல்கிறாங்க வைர வியாபாரி, வைரம் வாங்கினா அது கூட ப்ரைஸ் கொடுத்தனா. அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து வைரத்துக்கு சமானம், அவர் கிருஷ்ணனை வாங்கினது எல்லாம் கண்டிப்பாக வந்தால் தான் நீ வாங்க முடியும். மனசில் சதா காமாசம் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி முன்னாடி பகவானை நினைக்க முடியும். அதுதான் அந்த தகாத காமம் மனசில் ஆழ்ந்த வடுவம் இருக்கும். சாதா காமமாவது தான் அப்படியே மறந்து போய் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதாவது படிப்படியாக அதுலேருந்து விடுபட முடியும். கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு படிப்படியாக அந்த காமத்தில் வந்து விடுபட முடியும். ஏன்னா பக்தியில் பகவானை நினைக்கும் போது கருணை நாடி பகவான் வந்து பக்தன் மனதில் உள்ள அனர்த்தங்கள் இதுவும் ஒரு அனர்த்தம் தான். இதை நீக்கிற நாடி படிப்படியாக குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறி வர முடியும் பக்தியில் இருந்தால். ஆனால் தகாத காமம் இல்லை முறையற்ற காமம் வந்து மனசில் வந்து ஆழ்ந்த வடு உதவியும் பல பிறவிகளுக்கும் பல காலத்துக்கும் நம்மளை இழுத்து கொண்டு வரும். அன்னாடி பிரபுபாதா வந்து தகாத காமத்தை உடனும்னு சொல்லும்போது அவங்க போகிறான் அது கஷ்டம் எங்கள் நாடு விட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்போது அதோட தாற்பயம் அதோட உள்ளர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த குடும்ப வாழ்க்கைன்றது வந்து நமக்கு சாஸ்வதமாக பெர்மனண்ட்டாக அதில் மூங்கி கிடக்கிறக்காக வாழ்க்கை தான். குடும்ப வாழ்க்கையில் பூந்தவனுக்கும் வானப்பிரஸ்தம் சன்னியாசம்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு ஒருத்தன் இப்போவே ரெடி பண்ணிக்கணும், அன்னைக்கு ரெடி பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கையில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா குடும்ப வாழ்க்கையில் பக்தியோட ஏதோ நான் பந்தப்பட்ட ஜீவனை எனக்கு சொல்ப கொஞ்சம் ஆசை இருக்குது அதை முறப்படி பகவான் கண்ணையோட நிறைவேற்றி இந்த அனர்த்தத்தை என் மனசில் வந்து நீக்கிடுறேன். நீக்கிட்டு அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் பக்திக்கு போகிறதுக்கும் முயற்சி பண்ணணும் வானப்பிரஸ்தம். அடுத்து முழுசும் பகவானையும் சரணடையணும் சன்னியாசம் இந்த ஸ்டேஜ் வரணும். அது இல்லைன்னா கஷ்டம். அது இல்லாமல் இப்போ நவீன காலத்தில் வந்து தகாத ஆசைகளை தூண்டி விடுற மாதிரி ஆயிரக்கணக்கான நியூஸ் பேப்பர்களும் அதே மாதிரி சினிமாக்களும் இன்டர்நெட்டும் எத்தனையோ மேட்ரு வெஹிக்கிள்ஸும் இருக்குது. அதை பூரா மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மனசை வந்து சதா சஞ்சலத்தை உண்டாக்குது. பெரிய பெரிய பக்குவப்பட்ட ஞானிகளையும் ஒரு நிமிஷத்துல கரைஞ்சு வைக்க வச்சிடும். ஏதோ முந்தின யுகங்கள்ல அஜாமலன் வந்து ஒரு சீன் பார்த்தே அவுட் ஆனான். நம்ம இத்தனை சீன் பார்த்து வந்து பழச்சிருக்கோம்னா கிருஷ்ணனோட கருணை தான் சொல்லுவோம். ஏன்னா அஜாமலன் ஒரே ஒரு தடவை சீன் பார்த்தாலே அவுட் ஆயிட்டான். அந்த தகாத சீன் நமக்கு சதா எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் சீன் தான் முக்கியமா இருக்கு. அதனாடி கிருஷ்ணன் வந்து சொல்றோம் கோபராசுரம் மாதிரி இந்த நம்முடைய மெஷர்மெண்ட் வந்து நம்முடைய எவ்வளவு முன்னேறி இருக்கோம்னு மெஷர் பண்ணணும்னா நமக்கு இந்த ஆசை எவ்வளவு குறைஞ்சிருக்கும். சொல்லு செயல் எண்ணம் மூணுலேயும் குறைஞ்சிருக்கணும். வெளியே எல்லாரும் உத்தமம் தான், பப்ளிக்ல எல்லாருமே உத்தமம் தான், யாரும் திட்டம் கிடையாது. ஆனா பிரைவேட்ல உத்தமனா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி உத்தமனா தான் இருக்காரு. எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் வரலாம் படிச்சீங்க ரெண்டு வாரம் முன்னாடி வந்து ரெண்டு மாசம் முன்னாடி வந்து உண்மையிலேயே அவர் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாரு அந்த மாதிரி உத்தமனா. அதே மாதிரி மனசுலையும் நமக்கு சகனம் இல்லாமல் இருக்கமா, செயல்லையும் மனம், சொல்லுலையும் மனுத்தமா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நிலையிலையும் அந்த மெஷர்மெண்ட்டு தெரியும். அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியாது, நூறாக தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மெஷர் பண்ண தெரியாது. ஏன்னா நம்மளை அறியாமதை வந்து இது சூட்சமாக நம்மளை முங்க வச்சிருக்கோம். குடிகாரத்தை போய் நீங்கள் புத்தி இல்லாமல் சேர குடிச்சிருக்கேன்னா சொன்னால் ஆனால் நான் நல்லா தான் தெளிவாக இருக்கேன். எந்த குடிகாரன் போய் சொன்னீங்கன்னாலும் போதையில் இருக்கிறவன் தெளிவான புத்தியோடு இருக்கேன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளும் போதையில் இருக்கிற நாடி எனக்கா எந்த ஆசையும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, எந்த வீக்னஸும் இல்லைன்னு ஒரு போல்டாக இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் மெஷர் பண்ணணும். ஆதி யாருன்னு பக்குவப்பட்ட ஒருத்தர் மெஷர் பண்ணி இந்த மாதிரி நீ சரியில்லை, குடிக்காத ஒரு ஆளுமே குடிக்காதான் வந்து நீ போதையில் இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும். நீ வந்து குத்தி தடுமாறி இருக்க போதைக்கு ஒன்றும் பேசாத போன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பக்தியில் பக்குவப்பட்டு இதுலேருந்து விடுபட்ட ஒருத்தருக்கு தான் அடுத்த ஆள் சொல்ல முடியும். நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க கொஞ்சம் அது சொல்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அவங்களுக்கு. இல்லை அது குடியாரு நீ என்ன என்ன சொல்கிறேன்னு டமாட்டோம்னு அடிக்க வந்தானுன்னு சொல்ல மாட்டார் போக. நீங்கள் எப்படி போகும் அதே மாதிரி நான் நல்லபுல தான், நான் சுத்தமாக தான் இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணல தந்தாமல்லன்னு சண்டைக்கு வந்தால் சரி போகும் இஷ்டம் சொல்கிறதுக்கு தான் ரொம்ப தைரியம் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் உண்மையை சொல்கிறா யாரும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஏன்னா நான் எப்போவுமே அவங்க உண்மையில் அவங்க ஏன்னா உலகம் அப்படி இருக்குது, நான் மற்றவங்களோட நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி ஒரு கம்பாரிசன் வந்துடும். நான் மற்றவங்களோட நான் நல்லா இருக்கேன் அதனால் இதுதான் இது முக்கியமான மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து பிரபாதம் வந்து பக்தன் ஒருவன் பக்தியோகத்தில் வந்து அவனுக்கு அறிவும் துறவும் தானாக கிடைக்கிறதுன்னு சொல்கிறாரு. அதாவது விஷயங்களை உள்ளது உள்ளவாறு அறிகிறது அறிவு, அந்த அறிவு கிடைக்கின்றாரு. அதே மாதிரி தேவையற்ற பொருட்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை ஒதுக்கும் போது அதான் துறவுன்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டுமே பக்தியில் அடிப்படையாக அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பக்தி வாழ்க்கையில் முன்னேறும் போது இந்த அனர்த்தங்களில் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணமாக அமைகிறது வந்து இந்த உடலுறவு ஆசையும் காமாசையும் தான். காமன்றது சமஸ்கிருதத்தில் பொது வார்த்தை, எல்லா ஆசைகளுக்கும் பொதுவான வார்த்தை. அதில் குறிப்பாக வந்து இந்த ஆசை தான் நம்மளை ரொம்ப பந்தப்படுத்துறது. ஏன்னா பல கோடி பிறவிகளில் நம்ம எடுத்து வந்தது, இதுலேருந்து விடுபடாமல் இந்த ஆசைகளும் வந்து விடுபட்டாகணும். குறைவுகள் இந்த ஆசை திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். எல்லா இதுலேருந்து விடுபட்ட ஒரு பாகம் ஸ்ட்ராங்கானாக இருந்தாலும் இந்த ஆசையிலேருந்து விடுபடலைன்னா திருப்பி எல்லாமே கொண்டு வந்துடும். அதனால்தான் பிரபுபாதி இதை மெஷர்மெண்ட்டாக சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து எவ்வளோ உலக ஆசையிலேருந்து விடுபட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுலேருந்து விடுபட்டிருக்காங்க. அது யார் சொல்லணும்னா அதில் பக்குவப்பட்ட ஒருத்தர் தான் சொல்லணும். பக்குவப்படாத ஒருத்தர் ஒரு பெரிய வெளியே தோற்றத்தினாடி சொல்ல முடியாது. அப்புறம் மனசில் என்ன இருக்குது பார்த்த பிஹேவியர் எப்படி இருக்குது அதுவும் பார்த்து சர்டிஃபை பண்ணணும். அதுதான் பக்தி வாழ்க்கையில் வந்து பக்குவப்படணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆசை முதல் ஒழுங்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இருக்கலே கஷ்டமானது. அதனால தான் பிரபாதாக்க அந்த சீடர்கள் முதல் கரெக்டாக அந்த ஒன்றை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டு பிரபாதா அதான் முக்கியன்றாரு. நீங்கள் அதுக்கு தான் கட்டுப்படாமல் இருக்கிறீங்க, அதனாடி தான் உங்களுக்கு கவனப்பட சிதறி போகுது. அதனாடி நம்ம நிறைய காலத்து அன்னைக்கு பிரபாதா வந்து அமெரிக்காவில் பார்த்த சூழ்நிலை இன்றைக்கி இந்தியாவில் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதனாடி நம்மளும் கொஞ்சம் பக்குவமாக அந்த மாதிரி ஒரு சாம்பிள் மாதிரியான சமுதாயத்தில் நம்ம இருக்கணும். முயற்சியாவது பண்ணணும். நம்ம வந்து முழுமை அடையலைனாலும் முயற்சியாவது பண்ணணும். மனசு டார்கெட் என்னன்னாலும் பார்க்கணும், குறிக்கோள் என்னன்னாலும். இன்னைக்கு பக்தி வாழ்க்கையிலையும் வந்து நிறையா பேரோட சிந்தனை வந்து என்னன்னா ஒரு நல்ல வீடு, ஒரு குடும்பம், ஒரு இது, ஒரு காரு, ஒரு இது, இதோட இருந்தால் என் வாழ்க்கை வந்து பக்தி வாழ்க்கை பர்ஃபெக்ட்னு ஒருத்தர் நினைக்கக்கூடாது. பக்தி வாழ்க்கையோட பர்ஃபெக்ஷன் வந்து கடைசியில் விடுவான் எல்லாத்தையும் பிறக்கிறது, பக்திக்கு போவான் அத்தனை பிறக்க தெரியல. அதில் வந்து முக்கியமாக வந்து ஒவ்வொருத்தர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்களோட இறுதி குறிக்கோள் வந்து பகவானை மட்டும் சரணையான சன்னியாசங்கள். குடும்பத்தில் கணவனோ மனைவியோ எல்லாம் இல்லைனாலும் நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் நம்ம வந்து இதை நம்ம இயற்கையாக நம்மளே செய்யலைன்னா செயற்கையாக நம்மளே செய்கிற நிலைமை வந்துடும். எப்படின்னா நம்மளே வீட்டில் பிரச்சனை, நம்ம வெளியே போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கடைசியில் வாழ்க்கை வந்து நம்ம உடலை விட்டுட்டு போகையில் நிறைவேறாத ஏகப்பட்ட ஆசைகளோடு போய் உடலை விடுற மாதிரி ஆகும். அதுக்கான பின்னாடி யார் வந்து படிப்படியாக விட்டு போகிறாங்களோ அதுதான் ரியல் மெஷர்மெண்ட்டு. இதுலேருந்து விட முடியாமல் மற்ற எதுவும் வந்து பக்தியில் முன்னேற்றம்னு சொல்கிறது கஷ்டம். இன்றைக்கி அதனாடி தான் நம்ம பார்க்குற கேட்குற நியூஸ்கள் சாதுக்கள் பூராமே அந்த பிரச்சனை. ஏன்னா பெரிய பெரிய இருந்தால் இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சி நம்ம பேப்பரில் படிச்சிருப்பீங்க, அவர் பாவம் சொன்னாலும் 100,000 பேர் உட்காந்து கேட்பாங்க. 100,000 பேர் போய் கிடையாது, அப்படி அப்படி வழக்க உட்காந்து அவர் பாவம் இதெல்லாம் கொடுக்குறவர் வந்து அவ்வளவு 100,000 கணக்கில் உட்காந்து கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ராஜா மாதிரி ஒருத்தன் மாநிலத்தை அசைக்கக்கூடியவங்க. ஆனால் இதில் வீக்காக இருக்கிற நாடி அவங்க வந்து ஆன்மீகம் எப்படி அதில் வந்து சுத்தப்படும், அவங்க வாயில் வந்து பாம்பு வாய்பட்ட பால்னு திரௌபதம் சொல்கிறாரு. அந்த வார்த்தை வந்து பாம்பு வந்து பால் சுத்தமானதான, பாம்பு வாய்ப்பட்டுச்சுன்னா விஷமாயிடும். அதே மாதிரி பாகவதமும் எல்லாமே சுத்தமானது. ஆனால் அதில் வந்து இந்த குழப்பமும் கலக்கமும் சேர்ந்துருச்சுன்னா எப்படி அவங்க முன்னாடி கேட்குறவங்களுக்கு அது அந்த பால பசங்க இருந்த பாலாக இருந்தவங்களுக்கு நோய் வரும். அதே மாதிரி இதை கேட்டவங்களுக்கு பக்திக்கு பதிலாக வேறு ஆசைகள் போகும். கொத்தோட இதே மாதிரி தான் பெங்களூரில் 94 95 அப்போ எனக்கு தமிழ்நாடு பற்றி அவ்வளோ தெரியாது. நான் 15 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு பக்தர் வந்து நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் நல்லா அரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணாங்க அப்படி சொல்லி நிறையா பரப்புறோம் அப்படி இப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சு, அதான் உங்கள் அரே கிருஷ்ண மந்திரம் நான் படித்து முடிக்கிற மட்டும் நான் கேட்டது அப்படியே தமிழ்நாட்டில் பண்ணாங்க. ஆமாம், நிறையா பக்தர் இருக்காங்க அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. நானும் ஆச்சரியமாக கேட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒரே ஒரு நாள் சொன்னாங்க, ஒருத்தர் ஒரே ஒரு பிராணம் அவட்ட பாவது கேட்க போனால் லேடிஸில் ஒரு 20 லேடிஸ் அவரோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு. என்னது பாவம் வந்து விருதி அந்தஸ்தோகி அபத்ராணி சிறுமதா சுவகத கிருஷ்ணா புண்ணிய சிரவண கீர்த்தனம் விருதி அந்தஸ்தோகி அபத்ராணி. விருதத்தோட ஆழத்தில் இருக்கிற அபத்ராணி இந்த அனர்த்தத்தை கூட நீக்கிறோன்னு பாவனை சொல்லியிருக்கானா. அந்த பாவத்தை கேட்டு எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சாதாரண மனச்சஞ்சலமும் சாதாரண ஆசை உலக ஆசைகளும் தோணுச்சு அப்படின்னு சொன்னவங்களோட பிரச்சனை, பாவங்க பிரச்சனை கிடையாது. சொன்னவங்க வந்து நேராக 10வது காண்டத்தில் ஜம்ப் பண்ணி அதில் இதை பண்ணி 5 அத்தியாயத்தை வளாபாரியாக விளக்கலன்னா அதுக்கு பக்குவம் முடியாத பச்சை குழந்தைக்கு போய் குடும்ப வாழ்க்கையை பற்றி வளாபாரியாக சொன்னீங்கன்னா அது குழம்பி தான் போகும். அந்த மாதிரி பக்குவம் முடியாத நிலையில் சொன்னான். அப்புறம் அதே சொன்னோன்னே நான் சொல்லிட்டு சுத்தமாக நிறையா அவரை பற்றியே பயிட்டு வந்தப்போ அடுத்து ஒரு பெரிய டிவிஎஸ்சியில் பெரிய பொசிஷன் உள்ளவர் அந்த மாதிரி அவர் வந்துட்டுனா ரெகுலராக போயிடும். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வாங்க வாங்கினாங்க, நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தனாடி இது வந்து நான் வர முடியாது. நீங்கள் பிரபுபதம் என்ன சொல்கிறாங்க எடுத்து பார்க்கணும், பாம்பு வாய்ப்பட்ட பாலு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறவங்க வந்து வாழ்க்கை சுத்தம் இல்லாமல் இருக்கிறனாடி கேட்குறவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருது முடியாது. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று அப்புறம் சிலதெல்லாம் வந்து உண்மையை எடுத்து சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஏகாதசனிக்கு அவர் அசிஸ்டண்ட் அவர் கோயிலுக்கு ஒரு கல்யாணம் வச்சுருந்தார். ஏகாதசனிக்கு கல்யாணம் வைக்கக்கூடாது சாஸ்திர விதிப்படி அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே ஒரு லெட்டர் கவர் லெட்டர் கட்டில் எழுதி அனுப்பினார் 5 பாயிண்ட். இந்த மாதிரி ஏகாதசனி வேலையாளர்கள் கல்யாணத்தில் தலையிட்டீங்க, புக்கு இந்த மாதிரி அவரோட ப்ரோக்ராம் வரல அப்படின்னு அவளே போல என்ன வேணாலும் எழுதிட்டு. அப்புறம் அவரே பிரபுபாதம் பாவம் படித்து பார்த்துட்டு திருப்பி 1 மாதம் 2 மாதம் கழித்து வந்து நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதனாடி உலக வாழ்க்கையில் வந்து இது ரெண்டா. அப்புறம் இன்னொருத்தர் நம்ம திருநெல்வேலியில் அவரோட பக்தர் வந்திருக்கார். அவர் வந்து சொன்னார், அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்லாம் நாங்கள் வந்து கண்ணனும் போக்கியரும் மாதிரி வெண்ணை அடித்து விளையாடணும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன கேமுன்னு தரு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 5வது காண்டம் 10வது காண்டத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணி பண்ணனாரு. அதுபடி உங்கள்லாம் காலப்போக்கில் வந்து காணாமல் போடுவோம். ஆனால் அந்த பாகவதம் பக்தி பகவான் கொடுத்த பக்தியும் நிலைச்சு வைக்கும். அன்னாடி பிரபுபாதா வந்து வேற யாரும் இவ்வளவு தைரியமா எழுத மாட்டாங்க. யாரும் ஏன்னா இவெல்லாம் கேட்டவங்களாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா பிரபுபாதா தைரியமா எழுதியிருக்காரு. ஏன்னா எனக்கு நாலு பேர் உட்கார்ந்தாலும் போதும்னா அவர் கணக்கு. நல்லவன் நாலு பேர் இருந்தாலும் போதும், நார்னவன் 4000 பேர் தேவையில்லை. நல்லவன் 4 பேர் பண்ணாடி தைரியமா எழுதியிருக்காரு. இல்லை யாரும் எந்த புக்ல அப்படி எழுதியிருக்காங்கன்னு கேள்வி. அப்படியே ஸ்ட்ரைட்டா சொல்லணும். பிரபுபாதா ஒரு படம் லெக்சர்ல கொடுக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பியூர் டிவோஷனை பற்றி சொல்லும்போது எல்லா டிவோடி தலையும் கவர்ந்துருச்சு. ஒருத்தர் கூட நிம்மதியில். அப்புறம் பிரபுபாதா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சரி 80% பியூராக இருந்தால் கூட கிருஷ்ணாட்ட போயிடலாம். அப்புறம் 70 கடைசியில் 50 என்னமோ சொல்லிட்டு இறங்கி போயிடுறாரு. அதாவது அர்த்தம் என்னன்னா அப்போ 50% சுத்தமான அளவுக்கு பிரபுபாதா கருணை நாடி கிருஷ்ண கருணை நாடி இந்த 50% நம்மளுக்கு அந்த கிரேஸ் மார்க் போட்டு நம்ம 100 போட்டு எடுத்துக்கிறாங்க. அதான் அர்த்தம். நம்ம முயற்சி செய்யணும்னு அர்த்தம். 100 முயற்சி செய்கிறோம். ஏதோ அறியாமல் நம்ம பழைய வாசனைகள் நாடி தவறி உண்டா அதை மன்னிச்சிடுறாங்க. அதனால சாதுரியோ மந்தமியான கீதை சாதுதான்னு சொல்கிறாங்க. குறைபாடு அதனாடி இந்த அனர்த்தம் வந்து பக்தி வாழ்க்கையில் பெரிய தடையாக இருக்கும். அதில் பெரிய அனர்த்தம் இதான பிரபுபாதா சொல்கிறார். இந்த அனர்த்தம் நீங்காமல் மற்ற அனர்த்தங்கள் எதுவுமே வரும். இன்னைக்கு பிரச்சனை வந்து நம்ம டிவோடி லெவலில் சின்ன பிள்ளைங்கள் லெவலே பிரச்சனை ஆரம்பிச்சது. அதனாடி எல்லாருமே அறிவாளங்கிற நாடி வயசு வித்தியாசமும் இல்லை. அதனாடி எல்லா லெவல்லையும் வருது. வயசானவங்களுக்கும் வருது, வயசு கம்மியானவங்களுக்கும் வருது. அதனாடி எல்லாருமே பகவான்கிட்ட சரண் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்தியில் பக்குவப்பட்டு வரும்போது இந்த அனர்த்தங்கள்லேருந்து விடுபட முடியும். இல்லைன்னா இந்த அனர்த்தங்கள் வந்து கடைசியில் அனாரியத்துலேயும் நாத்தத்துலேயும் தான் போய் முடியும். யாருக்கும் மனசு சந்தோஷப்படுத்த போகல, திருப்தி பண்ண போகிறது. அதான் அந்த அவர் சொன்ன மாதிரி அப்படி லட்சக்கணக்கானவர் வந்தப்போ வரவங்க அவர் வந்து ஒரு இதில் வீக்காக இருந்த நாடி யாரும் மரியாதை இல்லாமல் போகுது. யார் நாளைக்கு எப்படி பக்தி ஆன்மீகத்தை யார் மதிப்பாங்க? யார் வந்து பகவானை நடந்துக்கணும்? காரணம் வந்து இந்த இதில் சுத்தமடையணும். அதனால தான் பிரபுபாதா இதில் சுத்தமடையாமலே மூணாவது காண்டம் கூட போகக்கூடாதுன்றாரு. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் 2 காண்டங்களை பற்றி பேசுவதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதல் 9 காண்டங்களின் பொருளுரைகளை கிரகிப்பது மூலமாக தூய்மை அடைவதற்கு முறையை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். 9 காண்டத்தில் புரிஞ்சாத தூய்மை அடைஞ்ச பிறகு அதன் பிறகுதான் பாகவதத்தின் 10 காண்டத்துக்கு நிலை உருவான. நான் பாகவதம் படிக்க ஆரம்பித்து 13 கழிச்சு தான் 10வது காண்டம் சொன்னேன். 2004-5 தான் 10வது காண்டமாக இருக்கும். 89-90 ஆரம்பிச்சது. அதனாடி நான் 10வது காண்டத்துக்கு ஜம்ப் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி இன்னும் கூட நான் தூய்மை தகுதின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோ வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி இது குருமராஜ் சொல்வார். நம்ம தீட்சைக்கு முன்னாடி பிரபுபாதா வந்து அந்த அமெரிக்கா பண்ணப்போ அவர்கிட்ட அந்த மோத பாண்டத்தோட 3 பகுதி இருந்தது. அதை 15-20 தடவை படித்தப்போ தான் தீட்சை தருவாங்க. அந்த மொத காண்டத்தை 20 தடவை படித்தப்போ தான் தீட்சைக்கு பகவத்கீதை 10-15 இது ஒரு 5 தடவை ஏதாவது சம்திங் சொன்னாங்க. ரெண்டையும் திருப்பி படிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அண்ணாடி நம்ம வந்து ஒரு தடவை பாகம் முடிச்சுட்டேன், பாகம் முடிச்சிட்டேன் நிறைய பேர் சொல்லலாம். நான் பாகம் முடிச்சிட்டேன், இல்லை பாகம் நான் 12 காண்டம் வந்துட்டேன், 16 காண்டம் வரலாம். கிளிப்பில் கூட பாவம் கீதை பூரா ஒப்பிக்கும். ஆனால் அதோட உள்ளார்த்தமும் அது சுத்தமும் நம்ம மனசில் அப்ளை ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுதான் பாகத்தோட முக்கியம். இல்லை அனந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது பிரபுபாதா வந்து ஸ்பெஷலாக கேர் எடுத்து இவ்வளோ சொல்லியிருக்காரு. அதனாடி பிரபுபாதாவோட ஸ்பெஷாலிட்டி வந்து உண்மையை தயக்கம் இல்லாமல் சொன்னாங்க. வேற யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ எல்லாருமே ஜனரஞ்சகமாக பேசணும்னா இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பேசுனா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதான் வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேற்றம். டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஊசியே போடாதீங்க டாக்டர், கசப்பான மருந்தே தராதிங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறோமே. ஆன்மீகம்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் உண்மையை சொல்லித்தான் தீரணும். அந்த மாதிரி எது தப்புனா சொல்லித்தான் தீரணும். பிரபுபாதோட ஸ்பெஷல் அது. அன்னாடி தான் இன்றைக்கு இப்போ 10 பானுமராஜ் சொன்னார். இந்த மாதிரி மதுரையில் வந்தவர் எத்தனையோ பேர் ஆன்மீகம் பேர் நிறையா கொண்டு வந்து போகலாம், காலப்போக்கில் மறந்துடும். நான் பிரபுபாதா கொடுத்தது நினைச்சிருக்கேன். காரணம் வந்து சாஸ்திரங்கள் பின்பற்றியிருக்காரு. எது தயக்கலாமல் உண்மையை சொன்னார். அதனால் பிரபுபாதா சொன்னது வந்து காலங்காலத்துக்கும் நமக்கு நிலைச்சு நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. பிரபுபாதோட கண்ணை வந்து படித்து பார்த்து அதில் வந்து புரிஞ்சுக்கிடவும் செய்யும். அதுக்காக வேண்டி தான் முக்கியமாக வந்து இந்த மாதிரி டெய்லி காலையில் பாவம் நமக்கு பிரபுபாதா அரேஞ்ச் பண்ணி நம்ம கோயில் உலகத்தில் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் நம்ம அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ப்ரோபாதா பண்ணது காலையில் பாவம், சாயந்தரம் பாவம் கீழே ரெண்டும் படிச்சுக்கோங்க. ப்ரோபாதா தவிர நீங்கள் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து அவனா பண்ணணும், கவர்மெண்ட்டுங்க சர்வீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்ச டைமில் பாவம் கேளுங்க பார்த்து இதிலே நீங்கள் முன்னேறி போயிட்டு சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் இந்த சின்ன வயசில் வாய்ப்பு, உங்களுக்கு ஏதோ அதுக்கு தகுந்த நிலையில் ரொம்ப குயிக்காக வாய்ப்பு கிடைச்சி 2003 நம்ம தான் இஸ்லாம் வந்து ஆரம்பித்தோம். 3 வருஷத்தில் இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். 3-4 வருஷத்தில் இன்னும் எவ்வளவோ கோவில் சென்னையெல்லாம் 25-30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிட்டியில் நல்ல பஸ்ஸில் வந்து ஏறி இறங்கு எல்லாத்துக்கும் வசதியாக உங்கள் கையில் இருக்குது. பயன்படுத்திக்கிறது பக்தர்களும் கண்ட சர்வீஸ். அதனால் இந்த ஸ்லோகத்தை முக்கியமாக சொல்கிற மாதிரி பக்தியில் முன்னேறணும்னு விரும்புகிறவங்க மனசில் இருக்கிற அனர்த்தங்களை நீக்கணும். இல்லைனா அனர்த்தம்னா வேண்டாத விஷயங்கள் நீங்காமல் மித்தியாச்சாரச உச்சியதேன்னு பாவகதியில் சொல்கிறாரு. வெறும் மனசில் பூரா அனர்த்தங்கள் ஆசைகளையும் வேண்டாதையும் நிரப்பிக்கிட்டு வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து மித்தியாச்சாரம் பொய்யன்னு சொல்கிறேன், ஏமாத்துக்காரன்னு சொல்கிறேன். ஏன்னா அவனாடி ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. என்னைக்காக ஒரு நாள் தோங்குறோம், உண்மை ஒரு நாள் வெளியே வந்துடும். ஆனால் உண்மையிலேயே சீரியஸாக இருக்கிறவங்க வந்து சதா சர்வ நிலையிலையும் அவனுடைய மனசு சுத்தப்பட்டிருக்கிற அனர்த்தங்களை எடுத்துக்கணும். மனமும் மூத்திரமும் உடம்புல கழிக்காமல் ஒருத்தர் அடக்கியாக வச்சுக்கிட்டு இருந்தால் நாத்தம் தானாக வரும் உடம்புனா. அதே மாதிரி மனசில் உள்ள அனர்த்தங்களும் அப்பழங்கள் நோச்சி இன்பங்களும் எல்லாத்தையுமே பக்தியில் சாதனையில் க்ளீன் பண்ணலைன்னா இந்த அனர்த்தம் வந்து நமக்கு வந்து பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும், நாத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் வித்தியாச்சாரம் பொய்யனாக இருக்கும், ஏமாத்துக்காரனாக தான் இருக்கும். வித்தியாச்சாரத்தை உச்சியது மனசா ஸ்மரணுறாரு. மனசா ஸ்மரணம் கீதைகள் மனசில் சதா நினச்சிக்கிட்டே இருக்கிற புலன்கள் வச்சு விஷயங்கள் வெளியே வந்து எல்லாம் பக்தியில் உத்தமமான மனசில் சதா புலன வச்சு விஷயம் நிரம்பி வச்சுனாங்க. வித்தியாச்சாரத்தை உச்சியது பொய்யன்னு சொல்கிறாரு. வித்தியாச்சாரம் பொய்யும் அதனால் பக்தியில் வந்து பொய்க்கு இடமே கிடையாது. நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து மனம் சொல்லும் செயல் எல்லாம் ஒரு நிலையில் செயல்பட்டால் மனம் வந்து ரொம்ப சாந்தமாகவும் அமைதியாகவும் இந்த அனர்த்தங்கள் வந்து படிப்படியாக நீக்க ஒருத்தர் கற்றுக்கணும். உடம்புல வேண்டாத விஷயங்களை எப்படி நம்ம தினசரி க்ளீன் பண்ணுறோமோ மனசையும் தினசரி ஒருத்தர் க்ளீன் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு காரணம் தான் சைதன்யமாக பிரபு நமக்கு அட்வைஸ் பண்ணது வந்து சேத்தோ தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா பாபா மகாதவா அக்னி நிர்வாகம். நம்ம வந்து தினசரி வெளியே போயிட்டு வந்தோம்னா உடம்புல வேர்வைத்துள் வருது, அழுக்குப்படுது, தூசிப்படுது, துணியை துவைச்சி போட்டு உடம்பை குளித்து சுத்தம் பண்ணி வரணும். அதே மாதிரி தினசரி நம்ம மனசு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அசுத்தப்படுது. ஏகப்பட்ட மேட்டர் கேட்குறோம், ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம், குறிப்பிடம் செய்கிறோம், அனுபவமும் எல்லா அனுபவங்களும் மனசில் கலந்தமாக அனர்த்தமாக போய் சேருது. அதனால் உடலோட அசுத்தங்களையும் அனர்த்தங்களையும் நம்ம குளிச்சும் துவைச்சும் சுத்தம் பண்ணுறோம். மனசோட அழுக்குகளையும் அசுத்தங்களையும் ஒருத்தர் வந்து பரவஜியதையும் ஸ்ரீகிருஷ்ண சங்கீதம் பகவான் நாமத்தை சொல்லி தான் சுத்தம் பண்ணணும். நம்ம யோசித்து பாருங்கள், பிறந்ததுலேருந்து நம்ம மனசை சுத்தம் பண்ணவே பிறந்ததுக்கு வந்து பிள்ளைய குளிப்பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணலைன்னா என்ன நாத்த அடிக்கும். அந்த மாதிரி யார் நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்கோம், மனசை யாருமே கவனிக்கல சுத்தம் பண்ண படிஞ்ச அழுக்குலாம் அது காணா படிஞ்சிருக்கு. அப்படியே கர மாதிரி படிஞ்சிருச்சு, ஆங்க அழுத்தமாக கரையாக படிஞ்சிருக்கு. ஏன்னா க்ளீனாக பண்ணலை, அப்படியே திட்டு திட்டாக கர படைஞ்சுக்கிறது. ஆனாடி அதை ஒழுங்கு பண்ணணும்னா கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த மனசோட அழுக்கை எடுக்கணும். அந்த மனசுக்கு அழுக்கை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு தான் இந்த மாமம். ஏன்னா நெருப்பு மாதிரி அதை எடுக்க முடியாது, சுத்தமாக வாட்டி தான் எடுக்கணும். இந்த இதில் ஒரு என்ன அந்த இதில் ஒரு என்ன நம்ம பூஜா மேனுவலில் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுல வந்து 8 ப்ராசஸ் உண்டு. முதல் வந்து ரொம்ப லேசான அழுக்கு வந்து தண்ணியில் கழுவுனா போதும், காற்றே போதும், காற்றுல சொல்லுனா. இன்னொன்று வந்து தண்ணி, அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவுற, 3வது இது கடைசி நெருப்பில் வாட்டுறது, 5 லெவலோ 6 லெவலோ உண்டு இந்த பூஜை மொத்தத்தில் வந்து க்ளீன் பண்ணுறது. அந்த மேனுவலில் படிச்சிருக்கீங்களா பூஜா பண்ணுறது 5. அதே மாதிரி மனசுலே நமக்கு எந்த அளவு அசுத்தமும் அழுத்தமும் படிஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ராசஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு வந்து எல்லாருக்கும் நெருப்பில் தான் வாட்டி எடுக்கணும். ஏன்னா நெருப்பில் தான் சில அழுக்கெல்லாம் அன்னாடி தான் பவ மகா தவா அக்னி நிர்வாகம் அக்னி மாதிரி மனசை வந்து சுத்தம் பண்ணி நம்ம வந்து எரித்து க்ளீன் பண்ணி அதை இது பண்ணணும். அது வந்து நம்ம நெருப்பை போய் மனசில் வைக்க வேண்டியதில்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம அது வந்து ரொம்ப துன்பப்படுத்தாத நேரத்தில் இந்த அனர்த்தங்களை நீக்கிறோம். வேற எந்த ப்ராசஸ் பண்ண முடியலனாலும் இந்த பகவான் நாமத்தை சொல்லிப்பாங்க 16 ரவுண்டு. அது வந்து 16 ரவுண்டுக்கு குறைச்சிங்கன்னா கஷ்டம், ஏன்னா பத்தாது. காணல் கடை பாலவனத்தில் துளி நீரை தெளித்த மாதிரி, ஏன்னா உலக வாழ்க்கை வந்து வெளியே வந்து அவ்வளோக்காக தான் இருக்குது, மனசு முழுசு சுத்தம் கிடையாது. 16 ரவுண்டு ஆக்சுவலாக பக்தி சித்தாந்த சித்தாக்கர் 64 ரவுண்டு செலுத்தினாரு, திரௌபத கர்ணை நாடி 16 ரவுண்டை குறைச்சாரு. அதுக்கு நம்ம குறைச்சோம்னா பலன் இருக்காரு. அதே மாதிரி யார் உறுதியாக 16 ரவுண்டு விடாமல் எடுத்துகிட்டு வாங்க, பலன் கிடைக்கும். அப்போ தான் இந்த அனர்த்தங்கள் மனசில் உள்ள அந்த அசுத்தங்கள்லாம் நீங்கள் நம்ம நாடி படிப்படியாக பக்தியோட உண்மையான தேஷ்டம் வந்த முடியும். எப்படி பகுதியில் சொல்கிற மாதிரி கற்பையில் கரு போடுன மாதிரி, கருவை வந்து கற்பை போடுன மாதிரி, கண்ணாடியில் தூசி மாதிரி, நெருப்பை பகம் போன மாதிரி, மூணு லெவலில் நம்ம மனசில் அது அனர்த்தங்கள் நிரம்பி கிடக்குது. அதனாடி நம்ம அந்த பகவான் நாமத்தினாடி வெளியே கொண்டு வரோம், பக்தர்கள் சச்சங்கத்தினாடி கருணை நாடி வெளியே வர முயற்சி பண்ணணும். இதுதான் இந்த அனர்த்த நிவர்த்தி பற்றினா பிரபுபாதம் நிறையா சொன்னாடி சொல்லியிருக்கோம். முன்னாடி பகவானை நினைக்கிற மட்டும் அதுக்கு பகவான் ரூபத்தில் பாத தியானம் அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி மற்ற தீப்பான விஷயங்கள்லாம் போய் தலையை பிரிச்சுக்கிற வேண்டாம். பகவான் நாமம், பகவான் பிரசாதம், பகவான் சேவை இல்லை முன்னேறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு டேஸ்ட் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக, இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்க மாட்டீங்க. அதனால் இன்னும் முயற்சியை வந்து உருப்படியாக பண்ணுவோம், சுத்தமாக அனர்த்த நீங்கிற மாதிரி வரே சந்தேகங்கள் கேள்வி விளக்கங்கள் இருக்கும்.
வேண்டாத விடணும்னு சொல்லணும், மினிமம் தேவை இல்லை.